அருள் அலைகள்.
வணக்கம் இனிய இதயங்களே, இந்த வாரம் அருள் அலைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் ஆண்டவரின் விண்ணேற்ற விழாவை சிறப்பிக்கின்றோம். இனிய இதயங்களே, எந்த நிகழ்வையும் உறுதிப்பட ஏற்றுக்கொள்ள சாட்சி அவசியமாகிறது. கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு வெற்று கல்லறைகளே ஆதாரம். அவரின் விண்ணேற்புக்கு சீடர்கள்தான் கண்ணால் தரிசித்த சாட்சிகள். ஆம், இயேசு சீடர்களின் கண்களின் முன்பாக மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார் என திருத்தூதர் பணி 1:9 கூறுகிறது. விண்ணேற்பு இயேசுவின் பிரிவு அல்ல, மாறாக அவர் தந்த பணி பொறுப்பை ஏற்கும் நிகழ்வு. விண்ணேற்பு ஒரு முடிவு அல்ல, திருச்சபையின் பணிவாழ்வின் துவக்கம். இன்றைய நற்செய்தியில் இயேசு அவருடைய சீடர்களை இறைப்பணியை மண்ணில் பறைசாற்ற அழைக்கின்றார். அதே வேளையில் அவர்களுக்கு துணையாக தூய ஆவியின் வல்லமையை அனுப்புகிறேன் என்கிறார். சீடர்கள் பக்குவப்பட, உருவாக்கப்பட, தெளியப்பட விரும்புகிறார். உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையால் ஆட்கொள்ளப்பட அழைப்பு விடுக்கிறார். புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுத்த நிகழ்வை செய்தித்தாள்களில் வாசித்தோம், தொலைக்காட்சி செய்திகளில் கண்டோம். இவ்வாறுதான் 1958 23 அருளப்பர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மகிழ்ச்சியாகவும் வேடிக்கையாகவும் பேசக்கூடியவர் அவர். வத்திக்கானில் எத்தனை பேர் பணியாற்றுகிறார்கள் என்று நிருபர்கள் அவரிடம் கேட்டபோது அவர் கூறியது, பாதி பேர் மட்டுமே பணியாற்றுகிறார்கள். பின்னேற்பு அடைந்த நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அவரது சாட்சியாக விளங்கும் பணி பொறுப்பை தந்துள்ளார். 77 வயதிலே திருத்தந்தையாக பதவியேற்ற 23 அருளப்பர் தன் பணிவாழ்வை பற்றி, நான் இங்கே இருப்பது நம்முடைய கட்டிடங்களை பேணி காக்க அல்ல, மாறாக கடவுளை பற்றி எடுத்துரைத்து வாழ்வு தர என்று கூறினார். அவர் கூறியது போலவே 2 வத்திக்கான் சங்கத்தை துவக்கி திருச்சபையில் ஒரு புதிய பாதையை வகுத்தார். பணிவாழ்வுக்கு தகுந்த தயாரிப்பு அவசியம். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பணிவாழ்வுக்கென நிரப்பப்பட ஜெபத்தில் எதிர்பார்ப்போடு காத்திருக்க இயேசு பணிக்கிறார். விண்ணேற்பு அடைந்த இயேசு மறுபடியும் மாட்சியுடன் வருவார். இதற்கு இடைப்பட்ட காலம் தூய ஆவியின் வல்லமை பெற்று பணிபுரியும் காலம். உயிர்த்த இயேசு பல முறை சீடர்களுக்கு தோன்றி கற்பித்து ஊக்கப்படுத்தி பணி பொறுப்பை தந்தார். எனவே இறைவனின் சீடர்களாகிய நாம் இறைவனின் வல்லமையால் ஆட்கொள்ளப்பட நம்மையே நாம் பக்குவப்படுத்துவோம். அவரின் பணியை மக்களுக்கு எடுத்துரைப்போம். பாதங்கள் தயாரானால் பாதைகள் மறுக்கப்படுவதில்லை. எனவே பாதங்களை தயார் செய்வோம். தூய ஆவியின் வல்லமையால் வழிநடத்தப்பட்டு விண்ணேற்றமடைந்த ஆண்டவரின் உண்மை சாட்சிகளாக வாழ்வோம்.
திருப்பாடல் 47.
உயரையேறுகிறார் ஆண்டவர், எக்காலம் முழங்கி
ஆழம் முழங்கிடவே உயர ஏறுகிறார் ஆண்டவர்.
இன்றைய நாளுக்கான நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 46-53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்துச் சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
இறைமகன் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் இனிய இதயங்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை அருளலைகளின் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாள். ஈஸ்டர் பெருவிழா எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த நாளும் முக்கியமான நாள். காரணம் என்னவென்றால், ஈஸ்டர் அன்று இறந்து புதைக்கப்பட்ட இயேசு உயிர்த்த ஆண்டவராக இந்த உலகிலே உயிர் பெற்று மீண்டும் எழுந்தார். தனது வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்தார். தான் விதைத்த அந்த விசுவாச சத்தியத்திற்கு உயிர் கொடுத்தார் என்பதை கொண்டாடுகின்ற கிறிஸ்தவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்த இயேசு இந்த மண்ணுலகை விட்டு விண்ணகத்திற்கு சென்று தந்தையின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கின்ற மாபெரும் விண்ணேற்பு பெருவிழாவை இன்றைக்கு கொண்டாடுகிறார்கள். இந்த விண்ணேற்பு பெருவிழா தருகின்ற பாடம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இயேசு தான் தனது சீடர்களோடு இந்த உலகிலே வாழ்ந்த நாட்களிலே இந்த உலக மக்களுக்கு அந்த உண்மையான விசுவாச சத்தியத்தை போதித்த அந்த நாட்களிலே, இந்த உலகை மீட்பதற்காக வருகின்ற மானுட மகன், இறை மகன், அவர் துன்பங்கள் பட வேண்டும், பாடுகள் பட வேண்டும், சிலுவையிலே மறிக்க வேண்டும், அவர் உயிர்த்தெழுந்து மீண்டும் விண்ணகம் செல்ல வேண்டும், ஆனால் அதே நேரத்திலே உங்களை நான் திக்கற்றவர்களாக நான் விடமாட்டேன், உங்களை தனியாக நான் விட்டுச் செல்ல மாட்டேன், உங்களுக்கு ஆற்றல் அளிப்பதற்காக நான் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக நினைவூட்டுவதற்காக அந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்துச் சொல்வதற்கான தைரியத்தை உங்களுக்கு தருவதற்காக துணையாளரை, உங்களை வழிநடத்துபவரை நான் அனுப்புவேன். தூய ஆவியானவர் வருவார். அவர் உங்களை மீட்பின் வழியிலே வழிநடத்துவார். அந்த தூய ஆவியானவர் நான் விண்ணகம் சென்றால்தான் அவர் உங்களிடத்திலே வந்து கூடிகொண்டு உங்களை வழிநடத்த முடியும். அவர் உங்களை வழிநடத்துவார். உண்மையின் விசுவாச சத்தியங்களை உங்களுக்கு இன்னும் அதிகமாக நினைவூட்டுவார் என்பதை இயேசு சொல்லி சென்றதோடு மட்டுமில்லாமல் விண்ணகம் சென்ற பிறகு தூய ஆவியானவரை அனுப்புவதனுடைய அதனுடைய முன்னோட்டமாக அவர் விண்ணகம் சென்றதனுடைய நினைவாகத்தான் இன்றைக்கு விண்ணேற் பெருவிழாவை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள். அவர் விண்ணேற்றம் அடைவதற்கு முன்னால் தன் சீடர்களை பார்த்து சொல்லுவார், இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், உங்களை திடப்படுத்துவேன், தைரியப்படுத்துவேன், நீங்கள் எதை பேச வேண்டும், எப்படியெல்லாம் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், நான் சொன்ன வார்த்தைகளுடைய பொருளை உங்களுக்கு அவர் உணர்த்துவார், நீங்கள் இந்த உலகிலே தைரியத்தோடும் மன வலிமையோடும் செயல்படுத்துவதற்கு அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் என்று தன்னுடைய விண்ணேற்பிற்கு முன்னால், இதோ நான் உங்களோடு இருக்கிறேன், தூயாவின் வல்லமையோடு உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று தனது சீடர்களுக்கு அவர் வலியுறுத்தி சொல்கிறார், செயல்படுத்தியும் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே இந்த நாட்களிலே நடந்த ஒரு நிகழ்வு, செய்தித்தாளிலே நான் வாசித்த ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னால் 12 வகுப்பு தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளுக்கு தேர்ச்சி பட்டியல் வெளியிடப்பட்டது. அநேக மாணவ மாணவிகள் மாநிலத்திலே 1வதாக, 2வதாக, 3வதாக நிறைய பேர் மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். அதிலே ஒரு மாணவி ராஜேஸ்வரி என்ற மாணவி மதுரையிலே CEOA மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே படித்த மாணவி மாநிலத்திலே 3வது மாணவியாக 1187 மதிப்பெண்களை இந்த மாணவி பெற்றிருக்கிறார். இந்த மாணவி இந்த வெற்றியை சந்தோஷத்தோடு கொண்டாடுகின்ற நேரத்திலே தனது துன்பத்தையும் பகிர்ந்து கொள்கிறார். தான் இந்த உயரிய நிலைக்கு எய்த வேண்டும் என்பதற்காக தனது தாய், நோய்வாய்ப்பட்டிருந்த தனது தாய் தன்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் பராமரித்ததோடு மட்டுமல்லாமல் தான் படிப்பதற்கு தேவையான அத்தனை வசதிகளையும் லலிதா என்ற அந்த தாய் சுகமின்மையும் பெரிதாக அதை பார்க்காமல் இரவு பகலாக தன் மகளோடு விழித்திருந்து அந்த ராஜேஸ்வரி என்ற அந்த குழந்தைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுத்து அந்த லலிதா என்ற தாய் தொலைக்காட்சி பார்ப்பதிலே ஆர்வமாக இருந்த அந்த தாய் ஏறக்குறைய ஆண்டு முழுவதும் தொலைக்காட்சி பார்ப்பதையே நிறுத்திவிட்டு பார்க்காமல் மகளுக்காக பல தியாகங்களை செய்து இரவு நேரங்களிலே விழித்து அவளுக்கு தேவையான தேநீர் எல்லாம் செய்து கொடுத்து முழுமையாக அத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்த அந்த தாய் இந்த மே மாதம் 4 சுகமின்மை முற்றிவிட்டதால் இந்த உலகத்தை விட்டு தன் மகளை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். இன்றைக்கு இந்த குழந்தை ராஜேஸ்வரி எனக்காக நான் இந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை செய்த என் தாய் இன்றைக்கு என்னோடு இல்லை. ஆனால் நான் எதிர்பார்க்கின்ற ஒளிமயமான எதிர்கால வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு எனக்கு தேவையான எல்லா விதமான வகையிலும் எனக்கு துணை செய்து என்னை ஆளாக்கிவிட்டிருக்கிறார்கள். நான் அடைந்த இந்த வெற்றியை என் தாய்க்கு நான் சமர்ப்பிக்கிறேன். என் தாய் இன்றைக்கு என்னோடு இல்லை, ஆனால் அவளுடைய ஒத்துழைப்பு, தியாகம் என்னை பல மடங்கு உயர்த்தியிருக்கிறது. இந்த உயர்வே என் தாய் என்னோடு இருப்பது போன்று இருக்கிறது என்று அந்த ராஜேஸ்வரி என்ற குழந்தை மிக தெளிவாக ஒரு சாட்சியம் சொல்லியிருக்கிறார். இயேசு ஆண்டவருடைய விண்ணேற்பும் அப்படித்தான். இந்த உலகம் முடியும் வரை, இந்த உலகம் கடந்து செல்கின்ற வரை நான் உங்களோடு இருக்கின்ற இயேசு, உங்களை நான் திக்கற்றவர்களாக நான் விடமாட்டேன் என்று சொன்ன இயேசு தன் சீடர்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மனிதர்களுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தேவையான திடனை, தைரியத்தை, நடைபெற வேண்டிய வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டிய அத்தனை விஷயங்களையும் அவர் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார். அன்பு செய்யுங்கள் என்று சொல்கின்ற அந்த கட்டளையை, நான் உங்களை அன்பு செய்வது போல அன்பு செய்யுங்கள். இயேசுவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று எல்லோருக்கும் தெரியும். அன்பு காட்டியிருக்கிறார். பகைவனுக்கு வெறுப்பு, நண்பர்களுக்கு அன்பு என்று சொல்கின்ற அந்த சட்டத்திலே பகைவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், அன்பு செய்யுங்கள் என்று சொன்ன இயேசு தன் வாழ்க்கையிலே சிலுவையிலே பகைவர்களுக்காக மன்றாடுவதையும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதை சொன்ன இயேசு தன்னையே உணவாக பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். எனவே ஒவ்வொரு வார்த்தையையும், ஒவ்வொரு அவருடைய அந்த முத்தான வார்த்தைகளையும் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார். எனவே ஒருவரையும் அவர் திக்கற்றவராக விடவில்லை. தனது வாழ்க்கையின் வழியாக இந்த உலகத்தில் இருந்து ஒவ்வொருவரையும் அவர் மிக உயரமான உன்னதமான இடத்திற்கு உயர்த்தி பிடித்திருக்கிறார். இந்த மனித சமூகத்தை இறை பிள்ளைகளாக, இறை சமூகமாக அவரை கட்டி எழுப்பியிருக்கிறார் தனது வாழ்க்கையின் வழியாக. எனவே யாரையும் அவர் திக்கற்றவர்களாக விடவில்லை, மாறாக தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். நாம் நமது வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லிக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் செய்தும் காட்டியிருக்கிறார். நானே வழியும் உண்மையும் உயிருமாக இருக்கிறேன் என்பதை வாழ்க்கையின் வழியாக நமக்கு கற்பித்திருக்கிறார். எனவே இத்தகைய மாபெரும் செயல்பாடுகளை, உதாரணங்களை நமது வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ்வதுதான் நமது பணியாக இருக்கிறது, வாழ்க்கை நிலையாக இருக்கிறது. அதையும் செய்வதற்கு தேவையான திடனை, தைரியத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் எந்த அளவுக்கு உன்னதமான நிலையை நாம் எய்திருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த குழந்தை ராஜேஸ்வரி தனது தாய் இன்றைக்கு இல்லை என்றாலும் தன்னை அவர் உயர்த்தி இருக்கிறார், எனது எதிர்கால வாழ்க்கைக்கு ஒளி கொடுத்திருக்கிறார். இன்னும் அந்த ஒளியின் பாதையில் நடப்பதன் வழியாக என் தாயை நான் உயர்த்துவேன், அவளுக்கு நான் நன்றி சொல்வேன் என்று சொல்வது போல, நாம் நமது வாழ்க்கையின் வழியாக இந்த உலக வாழ்க்கையிலே உன்னதமான இயேசுவின் மதிப்பீடுகளுக்கு நாம் வாழ்வு தருவதன் வழியாக, அதனை வாழ்க்கைப்படுத்துவதன் வழியாக உன்னதமான அந்த கடவுளுக்கு நாம் சான்று பகர்கிறோம், உன்னதமான அந்த இறை மனிதனுக்கு நாம் சாட்சியமாக இந்த உலகிலே வாழ்கிறோம் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. எனவே என் இனிய தேயங்களே, இந்த உலகிலே மதம் கடந்து, மொழி கடந்து, ஜாதி கடந்து நாம் இந்த உன்னதமான இயேசு ஆண்டவர் உயரிய கருத்துக்களை வாழ்க்கைப்படுத்துவதன் வழியாக நாம் அத்தனை பேரும் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வோம் என்பதிலே ஐயமில்லை. அதற்கு தேவையான அத்தனை வரங்களையும் ஆண்டவர் இயேசு நமக்கு அபரிவிதமாக பொழிவார், நம்மை வழி நடத்துவார்.
வேரித்தாஸ் தமிழ்பணி திருச்சபை செய்திகள். ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகில் 13,000 பாகிஸ்தான் குடும்பங்கள் புலம்பெயரக்கூடும், ஐநா எச்சரிக்கை. ஆப்கானிஸ்தானின் எல்லைக்கு அருகிலுள்ள வட பாகிஸ்தானில் ஆயுதம் ஏந்திய புரட்சி குழுக்களுக்கு இடையே மோதல்களும் அரசின் ராணுவ அடக்குமுறைகளும் தொடர்ந்து இடம்பெற்று வந்தாலும் மக்கள் புலம்பெயர்வது அதிகரிக்கக்கூடும் என்று ஐநாவின் அவசரகால இடர் துடைப்பு நிறுவனம் எச்சரித்துள்ளது. வட பாகிஸ்தானின் டைரா பள்ளத்தாக்கில் கடந்த மார்ச் மாதத்தின் பாதியிலிருந்து ஏறக்குறைய 13,000 குடும்பங்களின் 76,000 பேர் புலம்பெயர்ந்துள்ளனர் என்று ஐநா மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பாளர் அலுவலகத்தின் பேச்சாளர் ஜென்ஸ் லார்கே கூறினார். சண்டைகளால் பாதிக்கப்பட்டுள்ள இப்பகுதியிலிருந்து விரைவில் இன்னும் அதிக மக்கள் வெளியேறக்கூடும் எனவும், இதனால் நாட்டுக்குள்ளேயே புலம்பெயர்ந்துள்ள மக்களின் எண்ணிக்கை 120,000 எட்டக்கூடும் எனவும் பாகிஸ்தான் அரசு அதிகாரிகள் கணித்துள்ளனர். பாகிஸ்தானின் பழங்குடி இனத்தவர் வாழும் டைரா பள்ளத்தாக்கில் புரட்சியாளர்களை ஒடுக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்ட 2008 ஆண்டிலிருந்து மக்கள் அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புத்த மதத்தினருடன் உரையாடல் நடத்த கேலி ஆயர் அழைப்பு. இலங்கையில் இடம்பெற்று வரும் வன்முறைகள் மிகவும் கவலை தரும் வேளை, நாட்டில் சமூகம் மற்றும் சமய நல்லிணக்கத்தை கட்டி எழுப்புவதற்கு உரையாடலும் ஆர்வமும் அவசியம் என்று கேலி ஆயர் ரெய்மண்ட் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். வேசாக் புத்தமத விழாவை ஒட்டி புத்த மதத்தினருக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கிய செய்திக்கு நன்றி தெரிவித்த ஆயர் விக்ரமசிங்கே, இலங்கையில் இடம்பெற்று வரும் அனைத்து விதமான வன்முறைகளுக்கு தனது கண்டனத்தையும் வெளியிட்டுள்ளார். புத்தமத தீவிரவாதிகளால் இடம்பெற்றுள்ள வன்முறைகள் குறித்து ஃபைட்ஸ் செய்தி நிறுவனத்திடம் கருத்து தெரிவித்த ஆயர் விக்ரமசிங்கே, மக்கள் அனைவரும் அமைதியிலும் நல்லிணக்கத்திலும் வாழவும், சமய இன பாகுபாடின்றி ஒவ்வொருவரின் மனித மாண்பு மதிக்கப்படவும் இலங்கையின் சமய தலைவர்கள் விரும்புவதாகவும் கூறியுள்ளார். டான்சானியா ஆலயம் தாக்கப்பட்டதை தொடர்ந்து முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவ தலைவர்கள் கூட்டம் நடத்துவதற்கு திட்டம். கிழக்கு ஆப்பிரிக்க நாடாகிய டான்சானியாவில் இஞ்ஞாயிறன்று கத்தோலிக்க ஆலயம் ஒன்று குண்டுவெடிப்பால் தாக்கப்பட்டதை தொடர்ந்து அந்நாட்டில் ஏற்பட்டுள்ள பதட்ட நிலைகளை களையும் நோக்கில் முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவ தலைவர்கள் கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிட்டு வருகின்றனர். டான்சானியாவின் வடக்கு பகுதியில் உள்ள அருஷா என்ற நகரத்தில் இஞ்ஞாயிறன்று புனித வளன் புதிய ஆலய திறப்பு விழாவுக்கென திருப்பலி தொடங்கவிருந்த நேரத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் ஒரு பெண் இறந்துள்ளார் மற்றும் 60 பேர் காயமடைந்துள்ளனர். இதுபோன்ற வன்முறை தான்சானிய நாட்டில் இதுவரை இடம்பெற்றதில்லை என்றுரைத்த அந்நாட்டு காரிதாஸ் நிறுவன செயலர் ஜோக்கிம், இவ்வன்முறை முஸ்லிம் பயங்கரவாதிகளோடு தொடர்புடையது என்று அரசு கூறுவதாகவும் தெரிவித்தார். தான்சானியாவுக்கான திருப்பீட தூதர் பேராயர் பிரான்சிஸ்கோ, அருஷா மறைமாவட்ட ஆயர் ஜோசபத், இன்னும் பல அருட்பணியாளர்களுடன் கூட்டு திருப்பலி நிகழ்த்தவிருந்த சமயத்தில் திடீரென குண்டு வெடித்துள்ளது. இக்குண்டுவெடிப்பு தொடர்பாக சவுதி அரேபியாவை சேர்ந்த நால்வர் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக உள்ளூர் காவல்துறை கூறியுள்ளது. அருஷா நகரம் கிறித்தவர்கள் அதிகம் வாழும் பகுதியான கிளிமஞ்சாரோ மலைப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளதால் இந்த தாக்குதல் முக்கியத்துவம் பெறுகின்றது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பா நாளை ஒட்டி ஐரோப்பிய ஆயர்கள் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள செய்தி, ஐரோப்பிய கண்டத்தின் அனைத்து நாடுகளிலும் வாழும் மக்களுடன், சிறப்பாக ஐரோப்பாவின் எதிர்காலத்தில் அதிகம் பங்கேற்கவிருக்கும் இளையோருடன் ஐரோப்பிய திரு அவையும் பயணம் செய்கிறது என்று ஐரோப்பிய ஆயர்கள் கூட்டமைப்பு கூறியுள்ளது. மே மாதம் 9 தேதி வியாழனன்று சிறப்பிக்கப்பட்ட ஐரோப்பா நாளையொட்டி செய்தி வெளியிட்டுள்ள ஐரோப்பிய ஆயர்கள் கூட்டமைப்பு, பொருளாதார நெருக்கடியாலும் வேறு பல பிரச்சினைகளாலும் சூழப்பட்டுள்ள ஐரோப்பிய மக்களுடன் திரு அவையும் இணைந்து பயணிக்கிறது என்று கூறியுள்ளது. 2 உலகப்போர் முடிந்து 5 ஆண்டுகள் கழித்து 1950 ஆண்டு பிரெஞ்சு நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ராபர்ட் ஷூமன் ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் இணைந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற அழைப்பை விடுத்தார். அவர் விடுத்த அழைப்பின் விளைவாக உருவாக்கப்பட்ட ஐரோப்பிய ஒன்றியம் இவ்வாண்டு தன் 63 ஆண்டை கொண்டாடுகிறது. ஐரோப்பிய ஒன்றியம் என்ற எண்ணத்தை தொடர்ந்து 1971 ஆண்டு ஐரோப்பாவின் 33 ஆயர்கள் பேரவைகளும் இணைந்து ஐரோப்பிய ஆயர்கள் கூட்டமைப்பை உருவாக்கின. கிறித்தவர்கள் பாலங்களை கட்ட அழைக்கப்பட்டுள்ளோம், சுவர்களை கட்டுவதற்கு அல்ல. திருத்தந்தை, கிறித்தவர்கள் யாரையும் கண்டனம் செய்யாமல் அனைவரையும் இணைக்கும் பாலங்களை கட்ட அழைக்கப்பட்டுள்ளோம், சுவர்களை கட்டுவதற்கு அல்ல என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இப்புதன் காலை திருப்பலியில் கூறினார். புனித மார்த்தா இல்லத்தில் அமைந்துள்ள சிற்றாலயத்தில் வத்திக்கான் நீதித்துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு திருப்பலி ஆற்றிய திருத்தந்தையுடன் கர்தினால் பிரான்சிஸ்கோ அவர்களும் கூட்டு திருப்பலி ஆற்றினார். அரையோப்பாகு மன்றத்தில் புனித பவுலடியார் இறைவனை எடுத்துரைத்ததை கூறும் திருத்தூதர் பணிகள் பகுதியை தனது மறைவுரையின் மையப்பொருளாக்கிய திருத்தந்தை, யாரையும் புறக்கணிக்காமல் அனைவருக்கும் உண்மையை எடுத்துரைக்க வேண்டும் என்பதை பவுலடியார் கற்றுத்தருகிறார் என்று குறிப்பிட்டார். பாவிகள் வரிதண்டுவோர் திருச்சட்ட அறிஞர் என்று பலரையும் சந்தித்து உரையாடிய கிறித்துவை போலவே புனித பவுலடியாரும் செயல்பட்டார் என்பதை கூறிய திருத்தந்தை, இதுவே கிறித்தவர்களின் அழைப்பு என்றும் எடுத்துரைத்தார். உண்மை என்பது அனைவரையும் ஒருங்கிணைக்கும் தளமாக அமைய வேண்டுமே தவிர மக்களை பிரிக்கும் கருவியாக இருக்க முடியாது என்பதை திருத்தந்தை தன் மறைவுரையில் வலியுறுத்தினார். தேர்தல் மூலம் பாகிஸ்தானில் புதிய மாற்றங்கள் உருவாக வேண்டும். ஆயர் ரூபின் ஆண்டனி. பாகிஸ்தானில் நிலவி வரும் சகிப்புத்தன்மை, ஊழல்கள், வன்முறைகள் ஆகிய அனைத்து குறைபாடுகளும் நடைபெறவிருக்கும் தேர்தல் மூலம் நீங்கி புதிய மாற்றங்கள் உருவாக வேண்டும் என்ற நம்பிக்கையை வெளியிட்டார் அந்நாட்டு ஆயர் ஒருவர். மே மாதம் 11 வருகிற சனிக்கிழமை அன்று பாகிஸ்தானில் நிகழவிருக்கும் பாராளுமன்ற தேர்தல் அந்நாட்டில் நிலவி வரும் வலுவற்ற பொருளாதார நிலை மற்றும் இஸ்லாமிய அடிப்படைவாத போக்குகள் ஆகியவற்றிற்கு ஒரு மாற்றாக அமைய வேண்டும் என்று இஸ்லாமாபாத் ராவல்பிண்டி ஆயர் ரூபின் ஆண்டனி கூறினார். பாகிஸ்தான் தற்போது தேடி வருவது அமைதியும் உலக நாடுகளிடையே நல்லுறவு, மதிப்பு ஆகிய நல்ல அம்சங்களே என்று கூறிய ஆயர் அந்தோனி, இந்த நிலை உருவாக சிறுபான்மையினரான கிறித்தவர்களுடன் இஸ்லாமியர்களும் பாடுபடுகின்றனர் என்று ஆசிய செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டி ஒன்றில் கூறினார். பாகிஸ்தானில் உண்மையான மாற்றங்கள் உருவாக கிறித்தவ தலைவர்கள் அரசியலில் இன்னும் அதிகமாய் பங்கேற்க வேண்டும் என்று ராவல்பிண்டியில் பணியாற்றும் அருட்பணியாளர் அன்வர் பாட்ராஸ் கூறினார். செய்திகளை வாசித்தளித்து உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் சகோதரி நிர்மலா.